சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
சங்கநாதம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். கண்களுக்கு விருந்தாகும் வண்ணங்கள், மரங்களில் வந்துதிக்கும் வசந்த காலத்தில் மறக்கடிக்கப்படும் தமிழினை மனங்களுக்கு விருந்தாக்க வருகிறது சங்கநாதம் வானொலி நேர்களை. இன்று 27 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஹே விளம்பி ஐப்பசி திங்கள் 10 நாள், சபர் 6. எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கும் எம் தமிழின் தொன்மையையும் அதன் தனிச்சிறப்பையும் பற்றி தத்ரூபமாக கூற வருகிறார் ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று தமிழின் தொன்மையும் அதன் தனிச்சிறப்பும் பற்றி பார்ப்போம். தமிழே ஞான முதன்மொழி, தமிழனே ஞான முதல் மாந்தன், குமரி கண்டமே முதல் மாந்தரும் முதல் மொழியும் தோன்றிய நாடு என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். முன்னைய பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், காலம் பல்லாயிரம் கடந்து இளமையோடு இனிமை குன்றாமல் மிளிர்ந்து கொண்டிருக்கும் உலக மொழிகளில் ஒரே மொழி தமிழாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்த குடி என்று பழம்பெரும் இலக்கண நூலான புறம்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகிறது. பகுதுருளியாற்றில் துவங்கி பாண்டிய மடியில் கிடந்து சங்க நூலில் தொய்ந்து சந்தனமாய் மணந்த தமிழ் பல்வேறு நிலைகளிலும் வளர்ந்து இன்று செம்மொழியாய் மனம் வீசுகின்றது. பிற மொழிகளில் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் முடியனவே அன்றி மக்களின் வாழ்வை ஆராய்ந்த பொருள் இலக்கணம் காணப்படவில்லை. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம், அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் ஆகிய இயல்களை கொண்டுள்ளது. உலகில் வாழும் வேறு இந்த சமூகத்தை விடவும் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த சமூகம் தமிழ் சமூகம். உற்றுளி உதவி உருபொருள் கொடுத்து பித்தை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று குடிப்பிறப்பை விடமும் கல்வி சிறப்பே மேன்மை மிக்கதாக தெரிவிக்கிறது புறநானூறு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பெருமைப்படுகிறார். மனித உள்ளத்தை புனிதப்படுத்தும் மாண்புமிக்க கணக்கில் அடங்காத பக்தி இலக்கியங்கள் வேறு எம்மொழியிலும் இல்லை. தமிழ் தூதுவர் தனிநாயகம் அடிகள் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலிய மொழி என்றால், உலகிலேயே பக்தியின் மொழி தமிழாகும் என்று கூறுகிறார். அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் தமிழனாக பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறியிருக்கிறார். திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் மொழியே மிகவும் தொன்மை வாய்ந்ததாகவும் தொன்மை கூறுகளே அதிகம் பாதுகாப்பதாகவும் மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். காஷ்மீரத்தில் சைவத்தை பெறப்ப திருநெல்வேலி சுவாச்சாரியார்கள் சென்றிருக்கின்றனர். ஆழ்வார்களது பாடல்கள் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டு பாடப்படுகின்றன. பூவினாலும் புகையினாலும் பூசை செய்யும் முறை தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டிற்கு பரவியது. தமிழின் பெருமை. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதியும், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசனும் தமிழின் பெருமையை உலகறிய செய்தனர். தமிழர்களின் வாழ்வியல் சிறப்பினை கூற வந்த பாவேந்தர் பாரதிதாசன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று குறிப்பிடுகிறார். வால்மீகி ராமாயணத்தில் இடைச்சங்கம் இருந்த கபாடபுரத்தை பாண்டியனுடைய கபாடத்தை காண்பீராக என்று வானவீரர்களுக்கு கூறியுள்ளார். இதே செய்தியை கம்பர், தென் தமிழ் நாட்டு அகல் பொதியில் திரு முனிவன் தமிழ் சங்கம் சேருவிரேல் என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துக்கு பின் 10 நூற்றாண்டு சின்னமெனூர் செப்போடும் மா பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று அறிவிக்கின்றது. தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே மையமாக கொள். ஆனாலும் புதிய புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே இருக்கவே என்று கூறும் பாரதி, மேலும் எங்கள் தாய்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எனவும் வாழ்த்தி பாடுகிறார். சொற்கள் எல்லாவற்றிலும் சிறந்த சொற்களை கொண்டுள்ளது தமிழ் மொழி என்று கருதிய அவர், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று கூறியது வியப்பன்று. நாவலத்தீவுக்கு நம் தமிழே தாய் என்று என் தமிழ் மேலென்று உண்மை எடுத்துரைப்பேன் செந்தமிழன் செந்நெற்பயன் மலை என்றார் பாரதிதாசன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று பனம் பாரனார் குறிப்பிடும் தமிழகம் தமிழ் மொழியை வளர்த்தது. உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் இலக்கிய இலக்கண வளர்ச்சி பெற்றது தமிழ் மொழியே எனலாம். நன்றி, வணக்கம்.
கலை இலக்கியவட்ட சங்கநாத நேயர்களுக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். ஈழத்திலே இருங்கள் என்பது என் கவிதையின் தலைப்பு. இந்த கவிதையை நான் ஏன் எழுதினேன் நேயர்களே? ஈழத்திலே ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக நாம் அன்று வந்தோம். அப்பொழுது வேறு வழி தெரியவில்லை. இன்று அங்கு பலர் வெளிநாட்டு மோகத்திலே உள்ளார்கள். பனிப்போர் இருந்த போதிலும் தொடர்ந்து அனைவரும் வர முயற்சித்தால் என்னவாகும்? மக்கள் இன்றி மண் எதற்கு? அந்த எண்ணத்திலே எழுந்தது எனது இந்த கவிதை. ஈழத்திலே இருங்கள். ஈழத்தில் இருக்கும் தமிழா, இதயத்தால் உன்னை போற்றுகின்றேன். ஈழத்தில் இருக்கும் தமிழா, இதயத்தால் போற்றுகின்றேன். நீ எந்த நிலத்தில் நின்று, நீ எந்த நிலத்தில் இன்று நிமிர்ந்தங்கு நின்றதாலே தமிழ் நின்று வாழ்தல் கண்டேன், தாய் வழி வாழக் கண்டேன், விடுதலை வேட்கை கொண்ட விடுகின்ற ஈழம் கண்டேன். ஈழத்தில் இருக்கும் தமிழா, இதயத்தால் போற்றுகின்றேன். நீ அந்த நிலத்தில் இன்று நிமிர்ந்தங்கு நின்றதாலே தமிழ் நின்று வாழ்தல் கண்டேன், தாய் வழி வாழக் கண்டேன், விடுதலை வேட்கை கொண்ட விடுகின்ற ஈழம் கண்டேன். சாரத்தை கட்டியவன் சூரன் போர் ஆடும்போது உயிரை நாம் பிடித்து கொண்டு ஊரெல்லாம் ஓடி ஓடி, உயிரை நாம் பிடித்து கொண்டு ஊரெல்லாம் ஓடி ஓடி, தமிழினம் தழைக்க வேண்டி தாயகம் விட்டு வந்த எம் சுயநல போக்கை நீ எண்ணி சுழிக்கும் உன் முகத்தை கண்டேன். ஆம், தமிழினம் தழைக்க வேண்டி இந்த தாய் உங்கள் தாயகம் விட்டு வந்த எம் சுயநல போக்கை எண்ணி சுழிக்கும் உன் முகத்தை கண்டேன். தம்பி நீனிப்பா என்று நம்பி நாம் கடல் கடந்தோம். தம்பி நீனிப்பா என்று நம்பி நாம் கடல் கடந்தோம். பிரிந்து நாம் வந்த போதும் பிரியுமா தமிழ் உணர்வு? தூரத்தே நாம் சென்றாலும் தொடர்பினை அறுக்க மாட்டோம். தூரத்தே நாம் சென்றாலும் தொடர்பினை அறுக்க மாட்டோம். தொப்புளின் உறவு அன்றோ துயர் வரின் பொறுக்க மாட்டோம். இளத்திலே உரிமையை ஒடுக்கும் போது அங்கு யாராவது உரிமையை ஒடுக்கும் போது தமிழனை தாழ்த்தும் போது மொழிக்காக பேசும் போது நீ மொழிக்காக பேசும் போது முட்டி நீ மோதும் போதும் தட்டியம் கை கொடுப்போம், தமிழுக்காய் குரல் கொடுப்போம். உரிமையை ஒடுக்கும் போதும் தமிழனை தாழ்த்தும் போதும் மொழிக்காக பேசும் போதும் முட்டி நீ மோதும் போதும் தட்டி நாம் கை கொடுப்போம், தமிழுக்காய் குரல் கொடுப்போம். படிதாண்டி வந்த போதும் பகிர்ந்து உன்னை வாழ வைப்போம். தமிழனை வெட்டினாலும் தலைத்தவன் எழுந்திருப்பான். தமிழனை வெட்டினாலும் தலைத்தவன் எழுந்திருப்பான். விழுந்தவன் அழிந்து போனால் வித்தாக விளைந்து நிற்பான். விழுந்தவன் அழிந்து போனால் வித்தாக விளைந்து நிற்பான். சொந்த மண் பறிக்க வந்தால் சுடுகலன் மீண்டொலிக்கும். அண்ணலாய் நாம் உனக்கு அணைதுணையாக நிற்போம். ஐக்கிய நாடா சொல்லு, அங்கு நாம் குரல் கொடுப்போம். தூக்கிய போரா சொல்லு, தொடங்குவோம் தூங்க மாட்டோம். ஐக்கிய நாடா சொல்லு, அங்கு நாம் குரல் கொடுப்போம். தூக்கிய போரா சொல்லு, தொடங்குவோம் தூங்க மாட்டோம். சமத்துவம் வேண்டி நிற்போம், சரிநிகர் உரிமை கேட்போம். அரசியல் சாகரத்தில் அருந்தமிழ் மலர நீ காண்பாய். சமத்துவம் வேண்டி நில், சரிநிகர் உரிமை கேள். அரசியல் சாகரத்தில் அருந்தமிழ் மலர காண். களம் காண விதைகின்ற கருவேங்க நீங்கள், களம் காண விதைகின்ற கருவேங்க நீங்கள். கடல் கடந்து வந்துவிட்டால் காண்பது யார் ஈழம்? நீ கடல் கடந்து வந்துவிட்டால், இங்கு வந்துவிட்டால் காண்பது யார் ஈழம்? அண்ணனின் பெயர் சொல்லு, அணிவகுத்து நில்லு. அழிக்க வந்தால் எதிரி மீது படையெடுத்து செல்லு. இக்கரை மாட்டுக்கந்த அக்கரை பச்சை, இக்கூற்றுக்கு ஒப்பதுதான் இடம் பெயர்ந்த வாழ்வு. தம்பி, இக்கரை மாட்டுக்கந்த அக்கரைதான் பச்சை, இக்கூற்றுக்கு ஒப்பதுதான் இடம்பெயர்ந்த வாழ்வு. இங்கு பிறமொழி ஆச்சாரம் பேயாக ஆடுதடா. தாய்மொழி மறக்க வந்த தரம் கட்ட நாளிதடா. இது வேண்டாம் உனக்கு. தமிழ்மொழி சாகுது இங்கு, தன்னினம் மாறுது இங்கு. உடைகளும் உண்டியாவும் ஊரோடு ஒன்றவில்லை. தமிழ்மொழி சாகுது என்று தன்னினம் மாறுது இங்கு. உடைகளும் உண்டியாவும் ஊரோடு ஒன்றவில்லை. பிள்ளைகள் தங்கபாடு, பெற்றோர்கள் தயக்கத்தோடு. பிள்ளைகள் தங்கபாடு, பெற்றோர்கள் தயக்கத்தோடு. கற்கும் இக்கல்வி கூட கடவுளை மறக்குமாறு. இங்கு உறவுடன் ஒட்டி வாழ ஒன்றுக்குமே நேரமில்லை. இங்கு உறவுடன் ஒட்டி வாழ ஒன்றுக்கும் நேரமில்லை. உயர்ந்த நல்வாழ்வு என்பார் உள்ளத்திலே அமைதி இல்லை. உயர்ந்த நல்வாழ்வு என்பார் வெளிநாடு, உள்ளத்திலே அமைதி இல்லை. தொழிலுக்காய் வாழ்வதைப் போல் தோற்றமித்தேச வாழ்வு. தொழிலுக்காய் வாழ்வதைப் போல் தோற்றமித்தேச வாழ்வு. இனத்தோடு இனமாய் வாழு, இனத்தோடு இனமாய் வாழ இருந்திடுகிற நாட்டில். நீ இனத்தோடு இனமாய் வாழ இருந்திடுகிற நாட்டில். சொந்தமண் விட்டு நாட்டை சொகுசுக்காய் ஓடி வந்தால் செந்தமிழ் என்னவாகும்? பந்தமண் பறிபோகாதா? சொந்தமண் விட்டு நாட்டை சொகுசுக்காய் ஓடி வந்தால் செந்தமிழ் என்னவாகும்? பந்தமண் பறிபோகாதா? குளத்திலே தண்ணியின்றேல் மீனிவில்லை கொக்குமில்லை. மண்ணிலே நீயும் இன்றேல் மாட்சி மிக்க ஈழமில்லை. இளத்திலே பூமலர எங்கள் தமிழ் மொழி வளர, எம்மின கலை சிறக்க, இணைந்த எங்கள் மதம் நிலைக்க, பன்முக வளர்ச்சி காண, பறித்ததை எடுக்க, நிலைத்திரு தமிழா ஈழம் நிலைத்திட நின்று வாழ்க. ஈழத்திலே பூமலரும் எங்கள் தமிழ் மொழி வளரும், எம்மின கலை சிறக்கும், இணைந்த எங்கள் மதம் நிலைக்கும், பன்முக வளர்ச்சி காணும், பறித்ததை எடுக்கத் தோணும், நிலைத்திரும் தமிழா ஈழம் நிலைத்திட நின்று வாழ்க. வணக்க நேர்களே.
மனங்களுக்கு மருந்தாகும் விருந்து, மனித மனங்கள் பண்படுவதற்கு உரமாகும் அருமருந்து, படித்ததில் சுவைத்ததை வழங்க வருகிறார் திரு மெர்வின் கன்சன்ட்ரேன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து கீதையின் பாதை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. துக்கப்படாமல் இருக்க ஒரே வழிதான் இருக்கிறது. நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க நேரமில்லாதிருங்கள். கீதையை இத்தனை சிலாகித்து பேசுகிறீர்களே, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் என்று ஒரு பெரியவரிடம் கேட்டேன். அவர் பற்றில்லாத பற்று என்று மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு போய்விட்டார். வேலை செய்யுங்கள், வேலையால் வரும் வெற்றி தோல்வி பற்றி பற்றில்லாமல் இருங்கள். குடும்பத்தை நேசியுங்கள், அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று உரிமை கொண்டாடாதீர்கள். எந்த செயலை செய்யும் போதும் பலனை மனதில் கொள்ளவே கொள்ளாதீர்கள். இதுதான் அவர் சொல்ல வந்ததின் சுருக்கம். கீதையை அவர் இத்தனை ரத்தின சுருக்கமாக சொன்னது போல் மகிழ்ச்சியையும் சுருக்கமாக விளக்க முடியுமா? மகிழ்ச்சி இல்லாத அனைத்தையும் மனதிலிருந்து நீக்கி விடுவதுதான் மகிழ்ச்சி. மேலே சொன்ன ரெண்டு விளக்கங்களிலும் இருந்து பொதுவான ஒரு தன்மை இருக்கிறது. அது பற்றற்று இருப்பது. எதன் மீதும் பற்று வைத்தால் மகிழ்ச்சி போய்விடும். வெற்றி தோல்விகள் மீதும் பொருள் வரவு செலவுகள் மீதும் பற்றில்லாமல் இருப்பது சிறிது முயற்சிக்கு பின் சாத்தியம்தான் என்று தோன்றுகிறது. ஆனால் உறவுகளின் மீது பற்றில்லாமல் எப்படி இருப்பது? இதை பற்றி கலீல் கிப்ரானிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது. கலீல் கிப்ரான் லெபனானில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர், கிறிஸ்தவர். ஆனால் மதங்களை தாண்டி யோசிக்கும் பெரிய மேதை. அவர் தன்னுடைய பல படைப்புகளை ஆங்கிலத்திலேயே தான் எழுதினார். 1931 இறந்து போனார். அல் முஸ்தபா என்ற ஞானியிடம் சிஷ்யர்கள் அவரிடம் கேள்வி கேட்பது போலவும் அவர் அதற்கு பதில் சொல்வது போலவும் பல விஷயங்களை பற்றி கலீல் ஜிப்ரான் தன்னுடைய தீர்க்கமான கருத்தை த ப்ரொஃபட் என்ற தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய ஒரு சிஷ்யை பெயர் அல்மித்ரா. அவள் கேட்கிறாள், குருவே, திருமணம் என்றால் என்ன? திருமணத்தில் கட்டுண்ட கணவனும் மனைவியும் மரணத்தின் வாசல் வரும் வரை ஒன்றாகவே இருக்கப் போகிறவர்கள். அதன் பிறகு கடவுளின் நினைவிலும் ஒன்று சேர்ந்தே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவே சற்று இடைவெளி இருக்கட்டும். ஆகாயத்தின் காற்றுகள் அவர்களுக்கிடையே நடனமாடக்கூடிய அளவுக்கு தள்ளி இருக்கட்டும். ஒருவரையொருவர் காதலிக்கட்டும், ஆனால் காதலின் கைதியாகிவிட வேண்டாம். ஒருவர் கோப்பையை மற்றவர் நிரப்பட்டும், ஆனால் ஒரே கோப்பையிலிருந்து குடிக்க வேண்டாம். ஆளுக்கொரு ரொட்டி துண்டை பகிர்ந்து கொள்ளட்டும், ஒரே துண்டை இருவரும் உண்ண வேண்டாம். இருவரும் ஒன்று சேர்ந்து ஆடிப்பாடி ஆனந்தமாக இருக்கட்டும், இருந்தாலும் அவரவர் தங்களின் தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ளட்டும். யாழின் நரம்புகள் தனித்தனியே இருந்தாலும் அவை மீட்கப்படுகையில் ஒரே இசையைத்தான் ஒலிக்கின்றன. இதயங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ளட்டும், ஆனால் ஒருவருடைய இதயத்தை மற்றவர் வைத்துக் கொள்ள அனுமதிக்கக் கூடாது. தொடர்ந்து இருவரும் எப்போதும் ஒன்றாக சேர்ந்து நிற்கட்டும், ஆனால் மிக நெருக்கமாக அல்ல. கோயில் தூண்கள் இடைவெளி விட்டுத்தானே நிற்கின்றன. தேக்கு மரமும் சைப்ரஸ் மரமும் ஒன்றின் நிழலில் மற்றொன்று வளராது என்றார் குரு. என்ன அருமையான விளக்கம். குழந்தைகளை பற்றி என்ன சொல்கிறார்? உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் தமக்கென்று வாழ்க்கை வேண்டி வந்த குழந்தைகள். உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள், உங்களிடம் இருந்து அல்ல. அவர்கள் உங்களுடன் இருந்தாலும் நீங்கள் அவர்களின் சொந்தமல்ல. அவர்களின் ஆன்மாக்கள் நாளைய வீட்டில் வாழப்போகின்றன. நீங்கள் அங்கே செல்ல முடியாது. கனவிலும் கூட வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களைப் போல ஆகலாம். ஆனால் அவர்களை உங்களைப் போல ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் வில் உங்களிடம் இருந்து புறப்படும் உயிருள்ள அம்புகளே குழந்தைகள். இதேதான் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன் சொல்லுகிறான். நீ உன்னுடைய பாட்டன், பெரியப்பா, அண்ணன், தம்பி என்று உறவு கண்டு மயங்கி நிற்காதே. அவர்களெல்லாம் என்னுள் அடக்கம், ஆகவே போரிடு என்கிறான். மகிழ்ச்சி இல்லாத விஷயங்களில் பற்று மட்டும்தானா என்று கேட்டால் அப்படி இல்லை. பொறாமை, பயம், காமம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாவிட்டால் கூட மகிழ்ச்சி இருக்காது. நெப்போலியன் பல போர்களில் கலந்து கொண்டு வெற்றி கொண்டவன். ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் ஊர் திரும்பும் போது பாரிஸ் நகரமே விழாக்கோலம் போனும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் தன் மனைவியுடன் சுமூக உறவில்லாத நெப்போலியன் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாமல் படுக்கையறையில் உட்கார்ந்து கொண்டு ஓவென்று கதறி அழுவானாம். துக்கப்படாமல் இருக்க ஒரே வழிதான் இருக்கிறது. நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க நேரமில்லாமல் இருங்கள். இனி எல்லாம் சுகமே. இதுவரையில் நீங்கள் கேட்டது திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து கீதையின் பாதை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் காலம் சென்ற வைத்தியகலாநிதி ராசலிங்கம் ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி. ஆக்லாந்தின் பிரபல சமூக சேவையாளரான காலம் சென்ற வைத்தியகலாநிதி நாகலிங்கன் ராசலிங்கம் கியூஎஸ்எம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ் உறவுகளையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். எதிர்வரும் நவம்பர் மாதம் 11 தேதி சனிக்கிழமை மாலை 6 மவுண்ட் ஆல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும். அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். மேலதிக தொடர்புகளுக்கு சங்க தலைவர் திரு சுந்தரராஜன் 6205592, செயலாளர் திரு மோகன் பொன்னுத்திரை 0210252629.
சுழலும் பூமியில் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் சுருக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் வழங்குவதற்காக வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கேசி துறை அவர்கள்.
உலக வளம். இத்தாலியில் விழுந்த தனிநாட்டு விதை. இஸ்பானிய கெட்டலோனியா போல இத்தாலியிலும் தனியான மாநில அரசுகளின் அதிகாரம் கோரும் வாக்கெடுப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது. இத்தாலியில் இருந்து பிரிந்து தனிநாடாக போவதற்கு வெனிட்டோ லொம்பாடிட் என்கின்ற இரு மாநிலங்களும் விரும்புகின்றன. தனியாக பிரிந்து போகும் வழியில் ஓர் அங்கமாக தமக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி வாக்களிப்பை நடத்தினார்கள். 90% அதிக அதிகாரம் வேண்டும் என வாக்களித்துள்ளனர். சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஓட்டோனமி அதிகாரத்தை இவர்கள் கோரியிருக்கின்றார்கள். மில்லியன் கணக்கான மக்கள் இந்த வாக்களிப்பில் பங்கேற்றார்கள். இத்தாலியில் உள்ள இந்த இரண்டு மாநிலங்களிலும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தை எதிர்க்கும் லீகா நோட் என்கின்ற கட்சி வாக்களிப்பை முன்னின்று நடத்தியிருக்கின்றது. இத்தாலிய பொருளாதாரத்தில் 2/3 இப்பகுதிகளிலேயே உற்பத்தியாகின்றது. ஆகவே கட்டலோனியா போல இத்தாலியின் செல்வம் கொளிக்கும் பகுதிகள் தனியாக பிரிந்து தனிநாடாக செல்ல விரும்புகின்றன. தனிநாட்டு பிரிவுக்கு இன ஒதுக்குதல், மொழி வேறுபாடு, நிற வேறுபாடுகள் மட்டும் காரணமல்ல. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் தனிநாட்டை தூண்டும் விசையாக அமைய ஆரம்பித்திருக்கின்றது. பொருளாதாரத்தை தவிர வேறு எதிலுமே கவனம் செலுத்த மறுக்கும் இன்றைய உலகத்தின் போக்கு புதிய பிரச்சனைகளை இவ்வாறு உருவாக்கி வருகின்றது. இதன் காரணமாக முக்கிய தொழில்களை தலைநகர் பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தும் பணிகளையும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றமடையாத கிராம பகுதிகளுக்கு நகர்த்தும் பணிகளையும் பல நாடுகள் ஆரம்பித்துள்ளன. மூன்று பெரும் தீவுகளாக இருக்கும் டென்மார்க் முக்கிய தொழில்களை பின்தங்கிய பகுதிகளுக்கு நகர்த்த ஆரம்பித்திருப்பது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. வருமுன் காக்கும் நடவடிக்கையாக இது அமைந்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. இதுபோல அமெரிக்காவிலும் பொருளாதார ரீதியாக மாநிலங்களுக்கிடையே பெரும் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நாடளாவிய பெரிய வெற்றியை பெற்ற பின்னர் பிரதமர் ஜின்சோ அபே நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது வடகொரியாவுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை தமது அரசு எடுக்கப் போகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த நடவடிக்கைகளை தனியாக செய்யவில்லை என்றும் அமெரிக்காவுடன் இணைந்தே செய்ய இருப்பதாகவும் வரும் நவம்பர் அமெரிக்க அதிபரை தாம் சந்திக்க இருப்பதாகவும் அத்தருணம் தமது பாய்ச்சல் இறுதி வடிவம் பெறும் என்றும் கூறியிருக்கின்றார். அவர் ஜப்பானிய ராணுவம் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது, போருக்கு போக முடியாது என்று விதிக்கப்பட்ட தடைகளையும் தனக்குள்ள பெரும்பான்மையை வைத்து தகர்த்தறிய இருப்பதாகவும் கூறுகின்றார். ஜப்பானிய இராணுவம் 2வது உலக மகாயுத்த காலத்தில் மிக மோசமான ராணுவமாக இருந்துள்ளது. அந்த ராணுவத்தை அழிக்கவே அமெரிக்கா 2 அணுகுண்டுகளை வீசும் அளவுக்கு போயுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் சீனாவுடன் நடைபெற்ற போரிலும் ஜப்பான் வென்றிருக்கின்றது. லாஸ்ட் எம்பரர் என்ற ஆஸ்கார் பரிசு பெற்ற ஆங்கில திரைப்படம் ஜப்பானிய பௌத்த ராணுவம் உலகத்தில் எவ்வளவு மோசமான ராணுவம் என்பதை எடுத்து விளக்கும் திரைப்படமாகும். ஆகவேதான் ஜப்பானிய ராணுவத்தின் மறுவரவு உலகிற்கு நன்மை தருவதாக அமையாது என்கின்ற அச்சம் பொதுவாக நிலவுகின்றது. கீழ்ச்சபைக்கான தேர்தலில் 465 ஆசனங்கள் கொண்ட சபையில் 312 ஆசனங்களை இவர்களுடைய இரு கட்சி அணி வென்று அடிப்படை சட்டத்தை மாற்றி போர்க்கோலம் பூணும் சன்னதத்துடன் நிற்கின்றார்கள். இதற்கு வடகொரியாவின் பதில் என்ன? காத்து கிடக்கின்றது மணித்துளிகள். மியான்மர் நாட்டில் பௌத்த ஜிந்தா ராணுவம் செய்த போர்க்குற்ற நடவடிக்கைகள் காரணமாக அங்கிருந்து மியான்மர் நோக்கி விரட்டியடிக்கப்பட்ட ரோஹிங்கியா முஸ்லிம்களின் எண்ணிக்கை 580,000 என்று து. இவ்வளவு பெருந்தொகையான மக்களை பராமரிப்பதில் பாரிய சிக்கல்கள் நிலவுகின்றது. உடனடியாக உதவிகள் உயர்த்தப்பட வேண்டும் என டென்மார்க்கின் அபிவிருத்தித்துறை அமைச்சர் ஊலா டுயனெஸ் தெரிவித்தார். அங்கு பணிகளை மேற்கொண்டிருக்கும் ஐநாவின் அதி உயர் அகதிகள் அமைப்பான UNHCR-க்கு 32 மில்லியன் குரோனர்களை வழங்குவதற்கும் உடன்பட்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மேலும் 32 மில்லியன் குரோனர்களை வழங்க இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். அகதி முகாம்களில் எல்லாம் இழந்து நெற்கதியாகியுள்ள இந்த மக்களை கூடாரங்களில் வைத்து உணவு வழங்கி வெறுமனே பராமரித்து சோம்பேறிகளாக்கி என்ன பயன்? அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்த உலக நாடுகள் உறுதியாக எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்விக்கு இதுவரை யாருமே உறுதியான பதில் ஒன்றை தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. IS அமைப்புடனான போருக்கு உதவுவதற்காக ஈராக் வந்த ஈரானிய படைகள் இனிமேல் ஈராக்கை விட்டு வெளியேறலாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெக்ஸ் டில்லர்சனும் ஈராக்கிய பிரதமர் ஹைடர் அல் அபாடியும் சவுதி மன்னர் சல்மானும் இணைந்து கூட்டறிக்கை விட்டிருக்கின்றார்கள். IS அமைப்பு தோற்கடிக்கப்பட்டுவிட்டது, இனிமேல் அங்கு ஈரானிய படைகளுக்கு வேலை இல்லை, ஈராக்கிய படைகளிடம் அனைத்தையும் ஒப்படைத்து வெளியேறலாம் என்றும் அறிவித்துள்ளனர். ஈரான் ஷியா முஸ்லீம் நாடு. தற்போதைய ஈராக் அரசும் ஷியா முஸ்லீம் அரசுதான். ஆனால் அமெரிக்காவுடன் சேர்ந்து சுனி முஸ்லீம் சவுதி மன்னரும் உத்தரவு போடுதல் ஈரானுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தும். ஈரான் உடனடியாக வெளியேறுமா என்பது கேள்விக்குரியே. ஒரு நாட்டின் இராணுவத்தை மிக இலகுவாக ஒரு நாட்டுக்குள் அழைத்து விடலாம், ஆனால் அவர்களை வெளியேற்றுவது மிக பெரும் கடினமான பணி என்பதை வரலாறு எடுத்துரைப்பதனால் ஈரானிய படைகள் என்ன செய்ய போகின்றன என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேத்துரை.
எம்மை போல் எமக்கு அடுத்திருப்பவரையும் நேசிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாத நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.